வணக்கம் திருவாளர் ஆரோக்கியராஜ். கிறிஸ்துவ இலக்கிய வரலாற்றை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் தங்களுக்கு எப்படி எழுந்தது?
வீரையா வாண்டையார் நினைவு திருப்புட்பம் கல்லூரி என்ற அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியிலே நான் பிஏ தமிழ் இலக்கியம் படித்ததும் அங்கேதான். 12 மாணவர்கள் நாங்கள் முதல் செட் மாணவர்கள். அதிலே முதலாவதாக தேறி அங்கேயே எனக்கு 1968 முதல் எனக்கு பணி வாய்ப்பு வழங்கினார்கள். அந்த நிறுவனத்திலேயே நான் மென்மேலும் வளர்ந்து துணைத் தலைவராகின்ற வரையிலே என்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறேன். அத்துடன் அங்கே பிஏ இந்தியன் கல்ச்சர் என்ற ஒரு புதிய பாடத்திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அதிலே கிறித்தவ இலக்கியங்கள் பற்றி, ஏனென்றால் நான் ஒருவன் தான் அங்கே என்னுடைய துறையிலே கிறித்தவராக இருந்தேன். ஆகவே நம்முடைய விவிலியத்தில் இருந்தும் கிறித்தவ புலவர்களுடைய படைப்புகளில் இருந்தும் ஒரு பகுதியை அந்த பாடத்திட்டத்திலே இணைத்து அதனை நான் செவ்வனே சிறப்பாக ஏறக்குறைய ஒரு 15-20 ஆண்டுகள் அதை நடத்துகின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றேன். மேலும் ஏறக்குறைய 80களில் இருந்தே என்னுடைய ஆய்வை நான் கிறித்தவ இலக்கியங்கள் தொடர்பானவற்றிலேயே செலுத்தி அப்பொழுதிலிருந்தே எங்களுடைய ஊதியம் மிக குறைவாக இருந்த போதிலும் நூல்களை வாங்கி சேகரிப்பதில் அப்போதிலிருந்தே நான் முனைவாக செயல்பட்டு வந்தேன். அதன் காரணமாக கிறித்தவ நூல்கள் என்னிடத்திலே மிகுதியாக இருந்தன. அதை அடிப்படையாக கொண்டு நான் முதன் முதல் எம்ஃபில் என்ற அந்த ஆய்விலே இக்கால கிறித்தவ தமிழ் இலக்கியம் என்ற அந்த தலைப்பிலே ஆய்வு மேற்கொண்ட பொழுது கிறித்தவ இலக்கிய பரப்பை நான் உணர்ந்தேன். என்னுடைய ஆய்வு வழிகாட்டியும் அதற்கு உதவினார். அந்த வகையில் முதன் முதலாக கிறித்தவர்கள் படைத்திருக்கக்கூடிய கவிதைகள், நாவல்கள், சிறுகதைகள், குழந்தை இலக்கியங்கள், இது போன்ற படைப்புகளை எல்லாம் நான் தொகுத்து அவற்றிலே ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வை சென்னை பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டு எனக்கு எம்ஃபில் பட்டம் வழங்கியது. அந்த ஆய்வை நம்முடைய உலக கிறித்தவ தமிழ் பேரவை என்ற அந்த அமைப்பினர் மிகவும் பாராட்டி 1983 ஆண்டு வேலூரிலே நடந்த அந்த மாநாட்டிலே அருட்கலைஞர் என்ற அந்த பட்டத்தையும் வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு சிற்றிலக்கியங்களை பற்றி ஒரு ஆய்வை மேற்கொண்டேன். அதுவும் சிறப்பாக ஒரு ஆய்வாக நூலாக நான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு பிறகு நான் ஓய்வு பெற்ற நிலையிலே என்னுடைய பேராசிரியர், எனக்கு துறைத் தலைவராக இருந்த பேராசிரியர் பரிமளம் அவர்கள், கிறித்தவ எழுத்தாளர்களை பற்றி நீங்கள் எழுத வேண்டும் என்ற ஒரு சிறு குறிப்பை 1990 என்னுடைய மனதிலே ஒரு கருத்தை விதைத்தார். ஓய்வு பெற்ற நிலையிலே நான் இதை முனைப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு நான் அதை எப்படியாவது நான் மேற்கொண்ட ஆய்வு அடிப்படையிலே கிறித்தவ இலக்கிய வரலாறு என்ற ஒரு முழுமையான வரலாறு இதுவரை எழுதவில்லை என்பதை நான் நன்றாக உணர்ந்தேன். இஸ்லாமிய இலக்கிய வரலாறு இருக்கிறது, தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கிறது, இது போன்ற இலக்கிய வரலாறுகள் எல்லாம் இருக்கிற பொழுது ஏன் கிறித்தவ வரலாறு மட்டும், இலக்கிய வரலாறு மட்டும் ஏன் இன்னும் எழுதப்படவில்லை என்ற ஒரு சிந்தனை என் உள்ளத்திலே துளிர்த்தது. அத்தோடு எவ்வாறேனும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய எனது சமயத்திற்கு, என்னுடைய இறைவனுக்கு நான் ஏதேனும் இந்த தமிழும், ஏனென்றால் இதிலே சமயம் மட்டுமல்ல தமிழும் கலந்திருக்கிறது, அவை தமிழும் சமயமும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய அந்த சமய இலக்கியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கிறித்தவ இலக்கிய வரலாற்றினை எப்படியேனும் எழுதியே ஆக வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வு இறை அருளாலே என்னுள் கிளர்ந்து எழுந்தது. அதை அடிப்படையாக கொண்டு நான் ஏற்கனவே தொகுத்து வைத்திருந்த அந்த நூல்களை ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் கொண்டு இந்த கிறித்தவ இலக்கிய வரலாறு என்ற இதுவரையிலே யாராலும் எழுதப்படாத, ஏனென்றால் இதுவரையிலே ஆங்காங்கே சிறு கட்டுரைகளாகவும் சிறு சிறு தலைப்புகளாகவும் இந்த கிறித்தவ இலக்கியங்களை பற்றிய செய்திகள் பலராலே வெளியிடப்பட்டிருக்கின்றன, எழுதப்பட்டிருக்கின்றன, கருத்தரங்கங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, பட்டிமன்றங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இவைகளெல்லாம் முழுமையாக தொகுத்து வெளி உலகத்திற்கு, தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு வரலாற்றை கிறிஸ்தவ இலக்கிய வரலாறு என்ன என்று அறியாதவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும் என்ற ஒரு பேர் ஆசை என்னுள்ளே இருந்ததன் காரணத்தினால் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு 5 ஆண்டுகள் வரையிலே இடைவிடாத அந்த முயற்சியை மேற்கொண்டு இந்த கிறிஸ்தவ இலக்கிய வரலாறு என்ற இந்த ஒரு படைப்பினை நான் இப்பொழுது உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன்.
இந்த கிறிஸ்தவ இலக்கிய வரலாற்று நூலை எப்படி அமைத்திருக்கின்றீர்கள்?
இந்த கிறிஸ்தவ இலக்கிய வரலாற்றிலே ஒரு 24 தலைப்புகளை நான் பிரித்திருக்கிறேன். அதுல மேல்நாட்டவர் இந்த தமிழகத்திற்கு வந்தது முதல் இக்காலத்திலே இருக்கின்ற மேற்கொண்டு வருகின்ற பல பணிகள், அதாவது எழுத்துப்பணி, இன்னும் பிற சிற்பக்கலை, கட்டிடக்கலை, ஓவியக்கலை போன்ற இந்த பணிகள் ஆகிய எல்லாவற்றையும் நான் 24 தலைப்புகளிலே நான் பிரித்து இதை படைப்பாக வெளியிட்டிருக்கிறேன். முதலாவதாக அந்த கிறித்தவம் எவ்வாறு தமிழ்நாட்டிற்கு வந்தது என்கிற அந்த முதல் தலைப்புல நம்முடைய விவிலியம் சொல்லுகிறது போல உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையிலே 12 சீடர்களில் ஒருவரான தோமா நம்முடைய தமிழகத்திற்கு வருகிறார். அவர் கலமினா என்று கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகின்ற சென்னையில் உள்ள சின்னமலை பகுதியிலே சில காலம் அங்கே வாழ்ந்து இயேசுநாதர் போதித்த சமய கருத்துக்களை எல்லாம் அங்கு உள்ள மக்களிடத்திலே போதித்தார். ஆனால் அப்பொழுது சமய காழ்ப்பு காரணமாக கிபி 72வது ஆண்டில் பொறாமை காரணமாக அல்லது மத காழ்ப்பு காரணமாக அவரை ஈட்டியால் குத்தி கொண்டு விட்டார்கள். அதற்கு பிறகு என்ன ஆகிறது என்றால் இந்த கிறிஸ்தவ சமயம் தமிழகத்திலே ஒரு பெரிய இடைவெளியை சந்திக்கிறது. ஏறக்குறைய 1498வது ஆண்டு வரையிலே இங்கே கிறிஸ்தவத்தினுடைய அடிச்சுவடு அல்லது கிறிஸ்தவம் என்ன ஆயிற்று என்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆகவே அதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்று நாம் யூகித்து பார்த்த பொழுது சில காரணங்கள் எனக்கு தென்பட்டன. அது என்னவென்றால், இங்கே தோமையாருக்கு பிறகு மக்களை அந்த கிறித்தவ நெறியிலே அரவணைத்து செல்லக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் இல்லை. ஒன்று. அடுத்து தமிழக வரலாற்றிலே இருண்ட காலம் என குறிப்பிடப்படுகின்ற அந்த களப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ் மக்கள் ரொம்ப செல்வாக்கிழந்து சிதறி வாழ்ந்த ஒரு நிலை இருந்தது. அதற்கு பிறகு ஆண்ட பல்லவ மன்னர்கள் ஆட்சி காலத்திலே சைவ வைணவ சமயங்களுடைய செல்வாக்கு மேலோங்கி இருந்த நிலையில் பல்லவ மன்னர்கள் சைவ வைணவ சார்புடையவர்களாக வாழ்ந்தார்கள். அதனால மன்னன் எவ்வழியோ அந்த வழியிலே மக்களும் இருந்த காரணத்தினால் அங்கே சைவ வைணவம் தான் மக்களாலே பின்பற்றப்பட்ட வந்த சமயமாக இருந்தது. அது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மக்கள் மனங்களை தட்டி எழுப்பி தமிழக தெருக்களில் எல்லாம் பக்தி பாடல் இசைத்து பரவசம் ஊட்டிய காரணத்தினாலே அது ஒரு பக்தி இயக்க காலம் என்று தமிழக வரலாறு குறிப்பிடுகிறது. அதனால் அந்த காலகட்டத்தில் கிறித்தவர்கள் என்று வெளிப்படையாக கூறிக்கொண்டு வாழ மக்கள் அஞ்சி இருக்கலாம். ஆகவே இவ்வாறு தோமையாருக்கு பிறகு தமிழகத்தில் நிலவிய ஒரு சூழல் காரணமாக இங்கே கிறித்தவம் தமிழகத்திலே வேரூன்றவில்லை. ஆயினும் அதற்கு பிறகு ஏறக்குறைய 1498வது ஆண்டு போர்த்துக்கல் நாட்டிலிருந்து அந்த அரசன் வாஸ்கோடகாமா என்கிறவரை கடல் வழியை கண்டுபிடிக்க செய்து அவரை அனுப்புகிறான். அந்த வாஸ்கோடகாமா 1498 மே 22ஆம் தேதி மலையாள கரையில உள்ள அந்த கள்ளிக்கோட்டை வந்து அடைகிறார். அதை பின்பற்றி போர்த்துகீசியர், தச்சிக்காரர், ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர் இவர்களெல்லாம் இங்கே வந்து ஏறக்குறைய தமிழகத்தை ஒரு 350 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டார்கள். இவர்களிலே கடைசியாக செல்வாக்கு வாழ்ந்த ஆங்கிலேயர்கள் சிறப்பாக இருந்தனர். இவர்களுடைய நோக்கம் முதல்ல வாணிகம் செய்வதுதான். என்றாலும் அதற்கு பிறகு கிறித்தவ சமயத்தை எப்படியாவது இந்த மண்ணிலே வேரூன்ற செய்ய வேண்டும் என்கிற முயற்சியிலே பாதிரியார்கள் பலரை இங்கே அழைத்து வந்தார்கள். அந்த பாதிரியார்கள் என்ன செய்தார்கள் என்றால், முதல்ல வந்து இந்த நாட்டிலே என்ன மொழி வழங்குகிறது என்பதை அறிந்தால்தான், அதாவது அந்த மொழியிலே மக்களுக்கு கருத்துக்களை உணர்த்தினால்தான் அவர்களை புரிந்து கொள்ள முடியும் என்கிற காரணத்தினால் அவர்கள் முதலிலே தமிழை கற்றார்கள். தமிழை கற்றதனாலே கிறித்தவ சமய கருத்துக்களை அவர்கள் இந்த மண்ணிலே விதைக்க ஒரு அடிப்படை காரணமாக அமைந்தது. இதைத்தான் மயிலை சீனி வேங்கடசாமியும் குறிப்பிடுவார். இவர்கள் வந்து சமயம் பரப்புகிற நோக்கம்தான் அவர்களை தமிழை கற்க செய்தது. அப்படி அவர்கள் தமிழை கற்றது தமிழுக்கு ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி உண்டாக்கிற்று என்று அந்த மயிலை சீனி வேங்கடசாமி என்ற அந்த அறிஞர் குறிப்பிடுவார். ஏறக்குறைய ஒரு 37 அறிஞர்களை பற்றி நான் இந்த கிறிஸ்தவ இலக்கிய வரலாற்றிலே நான் இனம் கண்டு அவர்களுடைய பணி என்ன என்பதை பற்றி நான் குறிப்பிட்டு இருக்கிறேன்.
திருவாளர் முனைவர் ஆரோக்கியராஜ், தங்களது இந்த பகிர்வுக்கு நன்றி. அன்புள்ளங்களே, இந்த நேர்காணலின் தொடர்ச்சியாக மேலிநாட்டு கிறிஸ்தவ அறிஞர்கள் தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்ற தலைப்பில் முனைவர் ஆரோக்கியராஜ் அவர்கள் தொலைபேசி வழியாக பேசியதை இஞ்ஞாயிறு பல்சுவையில் நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்துவ இலக்கிய வரலாறு இத்தலைப்பில் தனது கருத்துக்களை வத்திக்கான் வானொலியில் பகிர்ந்து கொண்டவர் திருவாளர் முனைவர் ஆரோக்கியராஜ்.